ගරු සුදර්ශන දිනපිටියේ මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 11ක් කාලයක් තියෙනවා.
ගරු මුල්ලසනාන්දු මන්ත්‍රීතුමනි, ඉතාම වැදගත් අමාත්‍යංශයක් ගැන කතා කරන්න ලැබෙන්නේ අද. ජල සම්පාදන අමාත්‍යංශය, වතු යටිතල පහසුකම් අමාත්‍යංශය පිළිබඳව තරුණ අමාත්‍යවරයෙක් බාරගෙන ඉතාම හොඳින් මේ අවස්ථාවේ කරගෙන යන අවස්ථාවක් අපි දකිනවා. අපි හිතනවා තරුණ අමාත්‍යවරයෙක් බාරගෙන මේ අමාත්‍යංශය කරන වෙලාවේ විශේෂයෙන්ම ජල සම්පාදන අමාත්‍යංශය බණ්ඩාරවෙල ප්‍රදේශයට, එහෙම නැත්නම් අපේ තියෙන විශාල ප්‍රොජෙක්ට් එකට මුදල් වෙන් කරලා යම්කිසි ක්‍රමවේදයක් හදයි කියන එක. මොකද අපි හැමදාම බලාගෙන ඉන්නවා අපේ ප්‍රදේශයේ කඳුකර ප්‍රදේශයක්. කඳුකර ප්‍රදේශයේ තියෙන ජලය ටික මුළු ලංකාවටම ගලාගෙන යනවා. හැබැයි අපිට වතුර නැහැ. මගේ ගෙදරට වතුර එන්නේ බණ්ඩාරවෙල දවස් 14කට සැරයක්. එහෙම නැත්නම් දවස් 10කට සැරයක්. දියතලාව, හපුතලේ, ඇල්ල, කන්ද කැටි, මේගහ කියවල මේ අයට වතුර නැහැ. ගොඩක් දුක්ඛිත තත්ත්වයකින් ඉන්නේ. මම හිතන විදිහට මේකේ ඒ විශාල ප්‍රොජෙක්ට් එක හදනකොට හදන්න අවශ්‍ය ඉන්ටෙක් එකත් හදලා ඉවරයි මිලියන් 600ක් විතර වැය කරලා. දැන් මේ ප්‍රොජෙක්ට් එක ගෙනාවොත් අපිට මේ ප්‍රශ්නේ ඉවරයි. බණ්ඩාරවෙල, වැලිමඩ, හාලියල, දියතලාව, හපුතලේ මේ ප්‍රොජෙක්ට් එකෙන් සහන සැලසෙනවා. මේ ගැන විශේෂ අවධානයක් යොමු කරන්න කියලා ගරු අමාත්‍යතුමාගෙන් මම මුලින්ම ඉල්ලා සිටිනවා. මොකද මේක අපි හැමදාම කතා කරපු දෙයක්, අවුරුදු ගාණක් තිස්සේ කතා කරන දෙයක්. මම පාර්ලිමේන්තුවේ කතාවක් ඇහුවොත් කතා කරනවා මේ ගැන. හැබැයි කවදාවත් විසඳුමක් නැහැ. ඒක නිසා මේ ගැන විශේෂ අවධානයක් යොමු කරලා අපිට වතුර දෙන්න කියන ඉල්ලීමත් කරමින්, විශේෂයෙන්ම 2005 වර්ෂයේදී 109,000 පමණ තමයි ජල සම්පාදන මණ්ඩලයෙන් දීලා තිබ්බේ ඒ සම්බන්ධතා, 9,700,000 වගේ. මේ වනකොට 30,270,000 විතර ප්‍රමාණයක්, 130,000 වගේ ප්‍රමාණයක් ජල සම්පාදන මණ්ඩලයෙන් ලබා දීලා තියෙනවා. ලීටරේ 7.4කට තමයි ජල සම්පාදන මණ්ඩලයෙන් ජලය ලබා දෙන්නේ ගෙදරටම ගෙනල්ලා. දැන් 7.6ක් කරලා තියෙනවා, තව 7.2ක් වැඩි කරලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් බෝතල් වතුර ගත්තොත් එහෙම 100ක් 150ක් විතර වෙනවා ලීටර එකක්. මේ තියෙන තත්ත්වය, මේ රටේ තියෙන තත්ත්වය. අපි ඒ ඇත්තටම තියෙන ප්‍රශ්නේ තමයි මම දැන් දකින්නේ ගරු අමාත්‍යතුමනි, ගරු මුල්ලසනාන්දු මන්ත්‍රීතුමනි, වෝටර් මැනේජ්මන්ට් එක අපි හරියට කරන්නේ නැහැ. මේක ඉරිගේෂන් සහ වෝටර් බෝඩ් එක මේ හැමෝම එකතු වෙලා කරන්න ඕන වැඩක්, විශේෂයෙන් ඉරිගේෂන්. මේ හරියට මේ සිස්ටම් එක නැහැ, එකතු වීම නැහැ, සම්බන්ධතාවය නැති නිසා මම හිතන විදිහට ජලයේ අපතේ යන විශාල ප්‍රමාණයක්. අපිට හොඳම උදාහරණයක් තියෙනවා දැන් මැදපෙරදිග ජලය කොහොමද පාවිච්චි කරන්නේ. ඊශ්‍රායල් රට, දැන් මේ යුද්ධේ තියෙන රට ඊශ්‍රායල් වල කොහොමද ජලය, කාන්තාර ප්‍රදේශ 75% කාන්තාරයක්. අද ජාතික ධනයේ 5% ඒගොල්ලන් කෘෂිකර්මාන්තයෙන් එකතු කරනවා. ඩ්‍රිප් ඉරිගේෂන් සිස්ටම් එක හදාගත්තා ඒගොල්ලන්. ඒගොල්ලන් තමයි මේකේ පයනියස්ලා. ඩ්‍රිප් ඉරිගේෂන් සිස්ටම් එකට වතුර බිඳුවක්වත් අහක යන්නේ නැති වෙන්නේ ඒගොල්ලන් හදාගෙන ඒ රටේ ජල සම්පාදනය. නියමාකාරයෙන් කරන වෝටර් මැනේජ්මන්ට් එක හරියටම කරනවා. ඒ වගේ තව ගොඩාක් රටවල් තියෙනවා. සිංගප්පූර වලට වතුර නැහැ. ඒගොල්ලන් ගේන්නේ මැලේසියා ඉඳන් වතුර ගෙනල්ලා දෙන්නේ. අපේ සිස්ටම් එක අපි මේක හරියට හදාගත්තේ නැති නිසා තමයි අපි මේ දුක් විඳින්නේ. අපේ රටේ මොනවද නැත්තේ? කොච්චරම් වතුර තියෙනවද? මුහුදට නිකම්ම ගලාගෙන යනවා. මේ ටික නවත්තලා අපිට මේ වැඩ ටික කරගන්න බැරි නම් අපේ තියෙන මැනේජ්මන්ට් එකේ ලොකු ඉෂුව එකක්. ඒක තමයි අපිට තියෙන ප්‍රශ්නය. කොහොම වුණත් අපි මේ නාස්තිය අවම කරගන්න අවශ්‍ය කටයුතු නම් කරන්න කල යුතුමයි. කිසිම කෙනෙක් මේ නාස්තිය අවම කරන්න ගොඩක් දෙනෙක් ඒකට අවශ්‍ය කටයුතු කරන්නේ නැහැ. මේක ලොකු ප්‍රශ්නයක්. මාධ්‍ය මගින් මේක අනිවාර්යයෙන්ම දැනුවත් කරන්න ඕනේ. මේක කන්ටිනියුස්ලි කරන්න ඕනේ. ජනතාව දැනුවත් කිරීම කළ යුතුමයි. ජනතාව දැනුවත් කිරීම කරොත් තමයි මේ මාධ්‍ය මේ මේ නාස්තිය නවත්ත ගන්න පුළුවන් වෙන්නේ. එහෙම නැත්නම් මේ නාස්තිය නවත්තන්නේ නැහැ. මාර්ගයේ බටයක් කැඩලා තිබ්බත් කවුරුත් ඒ ගැන බලන්නේ නැතුව යන තරම් තියෙනවා. බට මොන තරම් අපරාධ සිදු වුණත් තමන්ගේ ගෙදර මොනවා හරි ප්‍රශ්නයක් තිබ්බොත් විතරයි බලන්නේ. එහෙම නැත්නම් ඒ ගැන බලන්නේ නැහැ. ඒක නිසා මේ ජල බිඳුවේ තියෙන වටිනාකම මේක මාධ්‍ය මගින් විශේෂම ටීවී ප්‍රෝග්‍රෑම්ස් වලින් මේ සෝෂල් මීඩියා වලින් පුළුවන් තරම් කරන්න කියලා මම ගරු අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම අලුත් ටෙක්නොලොජි ඕන තරම් තියෙනවා. මේ ටෙක්නොලොජි ගරු අමාත්‍යතුමා ඔබතුමා තරුණ අමාත්‍යවරේ මේ ටෙක්නොලොජි අරන් ඇවිල්ලා අපේ රටේ කරමු. අපි මේ වතුර ආරක්ෂා කරගෙන ජලය ජනතාවට ලබා දෙන ක්‍රමවේදී හදන්න ඕනේ. අපි ගෙදරින් බැහැර කරන වතුර ටිකක් නැවත වරක් අපිට අත්‍යවශ්‍ය දේවල් වලට ගන්න. අපේ සාමාන්‍යයෙන් මේ මේ අපිට යූස් කරන්න පුළුවන් ඕන තරම්. අපේ ගෙවල් වලට වතුර දාන එක, ගෙවල් වල පැල වලට වතුර දාන ඒවා. ඒවත් යූස් කරන්න පුළුවන් මේ අවද. හැබැයි වෝටර් බෝඩ් එකෙන් දෙන වතුර ටික තමයි අපි පාවිච්චි කරන්නේ අපේ පැලේට දාන්න. හෝස් එකක් අරගෙන ගිහලා දානවා වතුර කොච්චර ප්‍රමාණයක් අවශ්‍යද? කොච්චර මේ පැලේකට අවශ්‍යද මේ කෘෂිකර්මාන්තය? කෘෂිකර්ම අමාත්‍යාංශ මේ හැමෝම එකතු වෙලා මේ කරන්න ඕනේ වැඩක් මේක. එකතු වෙලා කරන්න ඕනේ වැඩක්. මේවා ජනතාව දැනුවත් කරන්න ඕනේ. එහෙම වුණොත් විතරයි අපිට පුළුවන් මේකෙන් ගැලවෙන්න. එහෙම නැත්නම් මේ නාස්තිය කවදාවත් නවත්තන්න හම්බෙන්නේ නැහැ. මේ හැම දෙයක්ම කරන්න අපි හොඳ සිස්ටම් එකක් හදා ගන්න ඕනේ. ඉරිගේෂන් සිස්ටම් එක මුලින්ම හදලා වෝටර් බෝඩ් එක එකතු වෙලා කෘෂිකර්ම අමාත්‍යාංශයත් එකතු වෙලා මේ ඔක්කොම එකතු වෙලා සාකච්ඡා කරන්න ඕන වැඩක්. මේක ඉෂ්ට කරන්න කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. එහෙම නැත්නම් මේ වැඩේ ගොඩ දා ගන්න අපිට අමාරුයි. අපිට මෙච්චර වතුර තියෙන අපිට අගයක් නැහැ. වතුර නැති රටවල් වල තියෙන අගය අපිට නැහැ. අපි කාටවත් අගයක් නැහැ. රටේ කිසි කෙනෙකුට අගයක් නැහැ. මෙච්චර වතුර තියෙනවා. අර වතුර නැති රටවල් වල විඳින දුක ගැන හිතන්නේ නැහැ. ඒක හොඳම උදාහරණේ හොඳට හොයලා බලන්න ඊශ්‍රායෙල් රට. චත් බින්දක් වතුර බින්දුවක්වත් නාස්ති කරන්නේ නැහැ අය. ඒ වගේම විශේෂයෙන්ම අපි මේ වෙලාවේ අපි දකිනවා මාර්ග හදනවා. අපි මාර්ග විශාල ප්‍රමාණයක් හැදුවා. හදලා ඉවර වෙලා අපි ටික දවසක් යනකොට මාර්ගය කාපට් කරලා ඉවරයි. මෙන්න සතිය අධ්‍යයක් කරනකොට මාර්ගය ආපහු කඩනවා ජලය ලබා දෙන්න. ඇයි මේක අපිට මැනේජ් කරගන්න බැරි? මම යෝජනාවක් හැටියට කරනවා ගරු අමාත්‍යතුමනි, ඔබතුමා මාර්ග අමාත්‍යංශය දෙක එකතු වෙලා මේකට සිස්ටම් එකක් හදන්න. අපි කිව්වා දැන් කොන්ට්‍රැක්ටර්ස්ලාට, පාරවල් හදන කොන්ට්‍රැක්ටර්ස්ලාට කියලා දෙනවා මීටර් 200ට ඒ සර්විස් ලයින් එකක් දාන්න කියලා. ඒක සාමාන්‍යයෙන් වෙන්නේ නැහැ. ගමේ පැත්තේ වෙන්නේ නැහැ. මේකට අපි ක්‍රමවේදයක් හැදිය යුතුමයි. ඒක නිසා මේක විශේෂ අවධානයක් යොමු කරන්න. ඊට අමතරව ගමේ ඉන්න අපේ ගෙවල් වල ඉන්න අයට දැනුවත් කරන්න ඕන, ඉඩම් හිමියන්ට දැනුවත් කරන්න පුළුවන්. මොනාරි මේ මාර්ගයක් හදනවා නම් ඊට කලින් යටින් බටයක් දාගන්න කියලා, අංගල් භාගයේ බටයක් හරි දාගෙන තව ඉස්සරහට අපාර්ට්මන්ට් එකක් හරි හදන්න ප්ලෑන් එකක් තියෙනවා නම් අංගල් භාගයේ හරි බටයක් යටින් දාගෙන තියාගන්න කියන එක දැනුවත් කරන ඕන තරම් මේ ග්‍රාම නිලධාරිවරුන් ඒ වගේ මේ මාර්ගයෙන් දැනුවත් කරන්න පුළුවන්. අපි හැම DCC චෙයාර්මන් හැටියට මම සියලු දෙනාට දැනුවත් කරලා තියෙනවා. මම ඉදිරියට කිසිම වෙලාවක පාරක් කඩන්න දෙන්නේ නැහැ කියන එක. බදුලි ඩිස්ත්‍රික් DCC චෙයාර්මන් හැටියට මම ඒ නියෝගය දීලා තියෙනවා. නමුත් කරගන්න දෙයක් නැහැ. දැන් මේ මොන නියෝග දුන්නත් ක්‍රියාත්මක කරගන්න විදියක් නැහැ. මේක ස්ට්‍රික්ට්ලි කරන්න. මේක හරි අපරාධයක්. මේ රටේ මිනිස්සුන්ගේ අල්ලි කාපට් එක ගහලා ඉවරලා අති අධ්‍යයක් කරනකොට පාරවල් කපලා ඕන තරම් තියෙනවා. මේක දැන් අද වෙනකොට බදුලි ඩිස්ත්‍රික්කේ දැන් හොඳට විශේෂයෙන්ම මම දකින රටේම විශාල වශයෙන් වැස්ස ඇවිල්ලා දැන් අපිට හරි අමාරුවෙන් ඉන්නේ. මේ පස්කඳු කඩාගෙන එනවා, පාරවල් දිගේ වතුර එනවා. අර ජල සම්පාදනයේ ඒ කපලා තියෙන මේ පාරවල් ටික ඔක්කොම ගැලවිලා යනවා තාර ටික. දැන් අපි ඒව හදන්න ලොකු වලවල් හැදිලා මේ රටේම මිනිස්සුන්ගේ සල්ලි. මේවා මහා අපරාධයක්. මෙන්න මේකට විශේෂ ක්‍රියාමාර්ගයක් අරගෙන මේක නීති දාලා මේක හරියටම කරන්න. මේක කරන්න පුළුවන් දෙයක්. මේක ප්‍රාදේශීය ලේකම් මාර්ගයෙන් කරන්න පුළුවන්. මේක ප්‍රාදේශීය සම්බන්ධ වෙන කමිටු මාර්ගයෙන් කරන්න පුළුවන්. ආපහු කොන්ක්‍රීට් පාරක් හෝ කාපට් පාරක් හෝ මොන මාර්ගය හැදුවත් මේක කපන්න දෙන්න එපා. මේක මේ ගැන විශේෂ අවධානයක් යොමු කරන්න කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. එහෙම නැත්නම් මේ මිනිසුන්ට මේ පාර කපනවටත් කියුබික් වර්ග මීටරයක් කපන්න රුපියල් 10000ක වියදමක් ගන්නන්න වෙනවා. මේ සම්බන්ධතාවය ගන්න ජල සම්පාදනය ගන්න ජල සම්බන්ධතාවය ගන්න කෙනා රුපියල් විශාල මුදලක් ගෙවන්න වෙනවා. හැබැයි ඒක ගෙවලා ඒගොල්ලන් ගන්නවා. ඇයි මේක කියන්න බැරි මීට කලින්? මේක කියලා මේක මේ බව දැනුවත් කරන්න මහනගර පළාත් පාලන ආයතන, මහනගර සභා, නගර සභා, පාදිස් සභා මාර්ගයෙන් මේක දැනුවත් කරන්න පුළුවන්. පාදිස් ලේකම් මුරින් මාර්ගයෙන් දැනුවත් කරන්න පුළුවන්. ගමේ ඉන්න ඕන තරම් නිලධාරීන් ඒ මාර්ගයෙන් දැනුවත් කරවන්න පුළුවන් මාර්ගයක් හදනකොට මේකට හරි පියවරක් ගන්න. මේක ඉතාම වැදගත් දෙයක්.
මන්ත්‍රීතුමනි,
විශේෂයෙන්ම සේවකයන් ලක්ෂ 14ක් හිටියද දැන් ලක්ෂ 8කට විතර අඩු කරලා හොඳ කලමනාකාරත්වයක් අපි දකිනවා. කලමනාකාරී සභාවක් මේක ඉතාම වැදගත් වගේ වැදගත් දෙයක්. ඒ වගේම ගරු අමාත්‍යතුමනි, විශේෂයෙන්ම වෝටර් බෝඩ් එක ගැන කතා කරනකොට මේ වෙනාවේ සාමාන්‍ය අධිකාරතුමනට පත් වෙලා තියෙන අපේ ප්‍රදේශයේ කෙනෙක් රුවන් ලියනගේ ඉංජිනේරුතුමා ඉතා එක්ස්පීරියන්ස් ගොඩාක් තියෙන කෙනෙක්. ඔබතුමාට හොඳ සහයෝගයක් ලැබෙයි අනිවාර්යයෙන්ම. මොකද අපි දන්නවා අපේ මගේ පාසලේ බණ්ඩාරල ප්‍රදේශයේ තුමා මේ අවස්ථාවේ ඒ අවශ්‍ය සැලසුම් ගොඩක් හදලා තියෙනවා. මේවා අක්ක ක්‍රියාත්මක කරන්න කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මම හිතන්නේ එතුමාට සුභාශිංසනය කරන ගමන් මම ඉල්ලා සිටින්නේ අපි මේ වැඩ ටික කරන්න ශක්තිමත් සහයෝගයක් ලබා දෙමු කියන එක. ඒ වගේම මේ අවස්ථාවේ විශේෂයෙන්ම වතු යටිදල පාසුකම් සම්බන්ධව කතා කරන්න ඕනේ. නිවාස අයිතිය දැන් ලිපිණයක් නැහැ. අපේ ප්‍රදේශයේ ලිපිණයක් නැහැ. කාටවත් ගොඩක් දෙනෙකුට ලිපිණයක් නැහැ. පාරක් නම් කරලා නැහැ. දැන් මම DCC චේයාර්මන් හැටියට මම දැනුවත් කරලා තියෙනවා මේ අවුරුද්දේ අවසාන වෙනකොට සියලුම මාර්ග නම් කළ යුතුයි. කෙනෙකුට ලිපිණයක් තියෙන ඇඩ්‍රස් නෑ අපේ මිනිසුන්ට. අපේ ප්‍රදේශයේ මිනිසුන්ට ඇඩ්‍රස් එකක් නෑ. ලියුම තියලා යන්නේ කඩේක. එහෙම නැත්නම් ලියුම තියලා යන්නේ ළඟ තියෙන ගෙදරක. අපේ සම්මුඛ වර්ගයේ ලියුමක් හැඳෙව්වොත් එහෙම ඒ මනුස්සයාට ලියුම හම්බෙන්නේ තව දවස් ගානකට පස්සේ සම්මුඛ වර්ගයේ තිබ්බට පස්සේ. ඒ වගේම තමයි වතු ජනතාවට. ඇඩ්‍රස් එකක් ඇත්තෙම නැහැ ඒගොල්ලන්ට. ඉතින් ඒක නිසා මේ පිළිබඳව විශේෂ අවධානයක් යොමු කරලා මේ ලිපින ලබා දීම පිළිබඳව කටයුතු කරන්න ඔබතුමා දැන් නිවාස ව්‍යාපෘතියක් ගැන කතා කරා. නිවාස ව්‍යාපෘතිය හරි. නිවාස ව්‍යාපෘති කරන්න. හැබැයි අර කඳුවල මේ වෙලාවේ තනින් තන ගෙවල් හදාගෙන යන එකට ඉඩ දෙන්න එපා. හොඳට හොයලා බලලා පුළුවන් නම් ෆ්ලැට්ස් ගහන්න. එහෙම නැත්නම් මහල් නිවාස ඉදි කරන්න කටයුතු කරන්න. මම ඒකේ ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මොකද හැමතැනම මේ කඳුවල උඩින් තැනතන මේ ගෙවල් හදන්න ගත්තොත් එහෙම ඒ තියෙන
කාලේ අවසානයි ගරු මන්ත්‍රීතුමා.
ලොකු මේක විනාශයක් වෙනවා. ගරු මන්ත්‍රීතුමනි මට පොඩි වෙලාවක් දෙන්න. මේකගේ අවශ්‍ය කටයුතු ඒ වගේම වතු සම්බන්ධව මම ඔබතුමාට කතා කරනවා. මේ වතු සර්වේ කළා නැහැ. හරියට සර්වේ කළා නැහැ. ඒක නිසා ඔබතුමා මැදිහත් වෙලා සර්වේ ඩිපාර්ට්මන්ට් එකත් එකතු වෙලා දැන් තියෙනවා Google සර්වේ කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් ඩ්‍රෝන් සිස්ටම් එකකට සර්වේ කරන්න පුළුවන් සිස්ටම් එකක් තියෙනවා. සබරගම යුනිවර්සිටි එක අපි ඇවිල්ලා කතා කරා. සබරගම යුනිවර්සිටි එකේ ඩොක්ටර් මිලින්ද එයා හදලා තියෙන හොඳ සිස්ටම් එකක් ඩ්‍රෝන් වලින් හරි සර්වේ කළා. ඒගොල්ලන්ට වතු හිමියන්ට අයිති වක්කර 1000ද 1500ද ඒ පොතේ විදිහට උන්ට ලබා දෙන්න. එහෙම නැතුව මුළු ප්‍රදේශෙම අල්ලගෙන ඉන්නවා අපිට හොයාගන්න බෑ කොච්චරද කියලා. ඒගොල්ලන් අඩුම වශයෙන් ජලපෝෂිත ප්‍රදේශයකට ඇතුළට එන්න බැරි තත්ත්වයක් තියෙන සමහර වතු වල. මේකට අවශ්‍ය කටයුතු කරන්න මාර්ගයක් හදන්න අනුමැතියක් ගන්න බැරි කමක් තියෙනවා.
ඒක
ගැන විශේෂයෙන්ම අවධානයක් යොමු කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. විශේෂයෙන්ම තව පොඩි වෙලාවක් දෙන්න වතු පාසල් වල දරුවන්ට ඉගෙනුම සම්බන්ධව මේ අයට ඉගෙන උගන්වන්න ගුරුවරු නැහැ. ගුරුවරු නැහැ උගන්වන්න. ඒගොල්ලන් දෙමළ භාෂාව සහිත අය උපාධියක් අර උපාධිය නැහැ ඒගොල්ලන්ට. ඉතින් ඒක නිසා අපිට ඇබ්සෝබ් අපිට බදව ගන්න විදියක් නැතුව ඉන්නවා. ඒක නිසා ඩිප්ලෝමා සිස්ටම් එකකට යන්න දැන් මේකට හරි ක්‍රමවේදයක් හදන්න ගරුව අමාත්‍යතුමනි ක්‍රමවේදයක් හදන්න මේ අයට ඉගෙන ගන්න මේ ද්‍රවිඩ භාෂාවෙන් මේ ඉගෙන ගත්තට පස්සේ ඒ අයට ඉදිරියේ අනාගතයක් තියෙනවා. ඒගොල්ලන්ට රැකියාවක් ගන්න පුළුවන් ටීචින් ගන්න පුළුවන් එහෙම නැත්නම් ගුරු වෘත්තියට එන්න පුළුවන් කියන දැම්මම හැදුවොත්
මේ
අය ඉගෙන ගන්න පටන් ගනී. අන්න ඒ
තරම්
සිස්ටම් එකකට හදන්න එහෙමනම් ගරු ජීවන් තොණ්ඩමන්න අමාත්‍යතුමාට මම සුභාසින්දනය කරන තරුණ මාත්‍යාරික වශයෙන් ඉදිරියට කරගෙන යන්න. ඒ වගේම සනත් නිශාන්ත අමාත්‍යතුමා රාජ්‍ය අමාත්‍යතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ගොඩාක් ප්‍රොජෙක්ට්ස් හදලා තියෙනවා. ප්‍රජා ජල ව්‍යාපෘති ගොඩාක් අපිට ලබා දුන්නා. තුමාටත් ඒ කාර්ය මණ්ඩලයේ සියලු දෙනාටත් ස්තුතියි. ඒ වගේම අමාත්‍ය ශ්‍රේකාන්තතුමාට සභාපති නිශාන්ත රත්නතුංග මහත්තයා හැම වෙලාවෙම අපිත් එක්ක ගොඩක් පොසිටිව් කතා කරනවා, ධනාත්මකව කතා කරනවා. ඒක තමයි වැදගත්ම දේ. අපි කරමු මේක මේ විදිහට කරමු කියලා. ඒ වගේම උසභාවේ සංජය විජේකෝන් මහත්තයා
කාලය අවසන්
මේ ඉදිරි කටයුතු සියල්ලම සාර්ථක වේවායි කියලා
ගරු සානක්කයන් රාසමාණික්කම් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. මට පෙර කතා කරපු මන්ත්‍රීතුමාටත් මතක් කරලා දෙන්න ඕනේ අද මේ රටේ ජනතාවට වතුර ටිකක්වත් හරියට දී ගන්න බැරුව ඉන්නේ ඔබතුමාලම නිසාම තමයි. මේ ආර්ථිකය විනාශ කරලා ආර්ථිකය නැස්ති කරලා අද පයිප් වල මිල වැඩි කිරීම ගැන කතා කරා. පයිප් වල මිල වැඩිලා තියෙන ඔබතුමාලා එකතු වෙලා ඡන්දේ දීලා පාස් කරපු බජට් එක නිසා තමයි. අද පයිප් එකක් දා ගන්න බෑ. IMF ප්‍රෝග්‍රෑම් එකේ ණය බිඳුවක් ගන්න බෑ. රට බංකලොත් බවට පත් කරේ ඔබතුමාලා බලයට ගෙනාපු ඔබතුමාලා ඡන්දේ දීපු ගෝඨාභය රාජපක්ෂ ප්‍රමුඛ ඔබතුමාලා කණ්ඩායම තමයි. මම නමක් සඳහන් කරේ නෑ. ඒක නිසා කරුණාකරලා එහෙම කිසිම පොයින්ට් ඔෆ් ඕඩර්යක් නැහැ.
එහෙම
කිසිම පොයින්ට් ඔෆ්
ඕඩර්යක්
ඉන්න මන්ත්‍රී කෙනෙක් මම දන්නවා. ගරු මොනසාරණ මන්ත්‍රීතුමනි මෙතුමා කියනවා රට විනාශ කරා ගොඩක් දේවල් කියලා. හැබැයි ගරු මන්ත්‍රීතුමනි තත්ත්වවාදී ඇති කරේ කොහමද? තත්ත්වවාදී ඇති කරලා මේ තවත්
අස්සවදයක්
මුලසුනේ මමත් මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීවරයෙක්
රාජමාණික මන්ත්‍රීතුමා දන්නවා ඔබතුමා
දැන් මේ
සඳහන් නොකරට මට පෙර කතා කරව මන්ත්‍රීතුමා කියලා විහංගාර්ථයෙන් හඳුන්වනවා. ඒක පොයින්ට් ඔෆ් ඕඩර්යක්. ඔබතුමා පැටලෙන්නේ නැතුව ඔබතුමාගේ අදහස් දැක්වීම කරන්න. ඔබතුමා මේ මුලසුනේ විදිහට ඔබතුමා හොඳම ස්ථාන නියෝගය දන්නවා.
නියෝග ආරම් බලන්න විහංගාර්ථය කියලා සාවරියෝගල නැහැ.
යනවා තියනවා පැහැදිලිව තියනවා පැහැදිලිව තියනවා පැහැදිලිව තියනවා
විහංගාර්ථය කියන වචනේ සාවරියෝගල නැහැ. කමන්නේ මගේ කාරණා
පැහැදිලිව තියනවා
උන්මේලේ ඉන්ද්‍ර நீர்வளங்கள் அமைச்சினுடைய ஒரு மிக முக்கியமான விவாதத்திலே நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு உண்மையிலே வாக்களித்ததுக்கான காரணம் உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று, ஆனால் எங்களுடைய மக்கள் கடந்த தேர்தலிலே அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கும் ஒரு சிலருக்கு வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் அபிவிருத்தியும் செய்யவில்லை, உரிமைக்காக குரல் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய எங்களுடைய மாவட்டத்திற்கு வளங்களை களவெடுக்கிறதிலே குறியாக இருக்கும் காரணத்தினால் இந்த விடயங்களை முதலாவது கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக முக்கியமான 3 டேங்க்ஸ், அதாவது 3 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கின்றது, அதாவது குடிநீர் வழங்குற திட்டங்கள் இருக்கின்றது. இதுல நவகிரி திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம், இந்த நவகிரி திட்டம் ஊடாக கூடுதலான நீர் வழங்குவதற்காக பலகல என்று அழைக்கப்படும் ஒரு டேங்க், அந்த டேங்கை பூர்த்தி செய்தால்தான் அந்த நவகிரி திட்டம் முழுமையாக முடிவடையும். அதே போலதான் உன்னிச்சை என்று அழைக்கப்படும் இடத்திலே இருந்துதான் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் நீர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னிச்சையிலே இருக்கும் மக்களுக்கு அந்த குடிநீரை வழங்க முடியாத ஒரு சூழல், ஏனென்றால் அந்த உன்னிச்சையிலே ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மிக அவசியமாக தேவையாக இருக்கின்றது. ஒரு 200 மில்லியன் ரூபாய் நிதி இருந்தால் இந்த உன்னிச்சையிலே, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெருமளவான நிலப்பரப்புக்கு நீர் வழங்கும் இந்த உன்னிச்ச பிரதேச மக்களுக்கு நீர் வழங்குறதுக்கு ஒரு 200 மில்லியன் அளவிலே நிதி இருந்தால் அந்த பிரதேசத்திலே ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கூட அதை செய்யலாம். அதே போலதான் வாழைச்சேன பிரதேசத்தை எடுத்தாலும் கூட முந்தினாறு நீர் அந்த வழங்கல் திட்டத்தினூடாக நான் பிரெஞ்சு நாட்டினுடைய அந்த நிதியினூடாக ஒரு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால் நாங்கள் புதிதாக எந்த கடனும் எடுக்க முடியாத காரணத்தினால நான் அதுவும் சம்பிதம் அடைந்த நிலையில் இருக்கின்ற கௌரவ ஒரு இளம் அமைச்சர் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் இந்த விடயத்தை எங்களுடைய கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களுக்கான ஒரு தீர்வை மிக விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே இன்னும் 45% அளவு தான் தண்ணி வழங்கி இருக்கு. இது உங்களுடைய தவறு அல்ல, உங்களுக்கு முன்பாக இருந்தவரும் சரி காலகாலமாக இருந்தவர்கள் வந்து இந்த வேலையிலே ஒழுங்காக செய்யவில்லை. ஆனால் நிலப்பரப்பு அதிகமானது, 45% தான் இன்னும் நீர் வழங்கி இருக்கின்றது. அதே போலதான் இந்த உள்வீதிகளுக்கு இந்த வேலைகளை செய்வதற்கு இந்த பைப் லைன்களை போடுவதற்கு தேவையான நிதி உங்களால் முடிந்தால் உங்களுடைய அமைச்சின் ஊடாக கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் தான், இந்த இருவரும் நீங்கள் இணைந்து இந்த கிழக்கு மாகாண ஆளுநருடைய மேல் பார்வைக்குள்ளே தான் இப்ப பிரதேச சபைகள் இருக்கின்றது. அந்த பிரதேச சபைகளுடைய வளங்களை பயன்படுத்தி உங்களுடைய இந்த இரு தரப்பு முனைந்தால் இந்த விடயங்களை பூர்த்தி செய்யலாம். அதே போலதான் இறுதியாக ஒரு விடயம், நீர்ப்பாசன அமைத்து தொடர்பாக மன்னிக்க வேண்டும், நீர் வளங்கள் அமைத்து தொடர்பாக அம்பாறை மாவட்டம் ஆலேடி வம்பு தர்மபுரம் என்ற கிராமத்திலே லண்டன் கற்பக விநாயக ஆலயத்தினுடைய அனுசரணையிலே ஒரு நீர் வழங்குறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த நீர் வழங்குவதற்கு அந்த உள்வீதிகளுக்குள்ளே நீர் வழங்குவதற்கு தேவையான அளவு இன்னும் அந்த பைப் லைன் போடாத காரணத்தினால் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையிலே வந்து நிற்கிறார்கள், இந்த வாரத்துக்குள்ளே அதை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய விசேட கவனத்தை எடுத்த நிதி இல்லாத பிரச்சனை தான், அந்த பைப் லைன் போடுவதற்கு நிதி இல்லை, இதை நீங்கள் சீர் செய்து தர வேண்டும் என நான் கேட்க விரும்புகிறேன். அதே போலதான் நாங்கள் அனைவரும் தெரிந்தபடியும் இது கார்த்திகை மாதத்திலே வந்து எங்களுடைய உறவுகள் இந்த மண்ணுக்காக இறந்த உறவுகள் வந்து தங்களுடைய இறந்தவருடைய பெற்றோர்கள் இறந்தவருடைய குடும்பத்தினர் தங்களுடைய அந்த இறந்த உறவுகளை நினைவு கூறும் ஒரு மாதம். உங்களுக்கு தெரியும் 2021 கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இதே போலதான் மிக கீழ்த்தனமாக மிக மிலேச்சத்தனமாக கல்லறைகளை உடைத்திருந்தார்கள். அதாவது அது ஒரு போரிலே உயிரிழந்ததுக்கு பிறகு ஒரு உயிரிழந்தவரை அடக்கம் செய்யும் ஒரு கல்லறையிலே கூட கை வைக்கும் அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு ஒன்றை கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது 2021 மேற்கொண்டார். அதனுடைய சாபம் அந்த இறந்த உறவுகளுடைய அவங்கள் தூங்கும் இடத்தை கூட அவங்களை அடக்கம் செய்த இடத்தை கூட விட்டு வைக்காத சாபம் தான் கோட்டாபய ராஜபக்சே இந்த நாட்டை விட்டு ஒரு அகதியாக போகும் அளவுக்கு மாறிவிட்டது. அதே போலதான் மீண்டும் 2023 மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்திலே மீண்டும் ஒரு செமட்ரியிலே கை வைக்கிற அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார். அவருடைய அந்த கட்டமைப்பு இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பு தரவையிலே வந்து இதே பிரச்சனை, காலையிலே 6 மணிக்கு வந்து இனம் காணாதவர்கள் வந்து இந்த செமட்ரிகளை சேதப்படுத்தி போயிருந்தார்கள். இன்று காலையிலே பார்த்தால் வாகரையிலே கண்டலடி பிரதேசத்திலே இந்த கல்லறைகளை வந்து இன்று இடித்திருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கேவலமான விடயம். ஏன் உயிரிழந்தவர்களை பார்த்து ஏன் இவ்வளவு பயம்?
உயிர் இல்லாதவர்களுக்கு ஏன் இவ்வளவு அச்சம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக கௌரவ சுமந்திரன் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்த பொழுது பவுனதீவு போலீசாரும் கொக்கட்டுச்சோள போலீசாரும் இந்த கல்லறைகளுக்கு தங்களுடைய இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு உறவினர்கள் போகக்கூடாது என்று ஒரு நீதிமன்ற தடை உத்தரவை எடுக்கிறது முயற்சித்தார்கள். ஆனால் அன்றைய நாளிலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் முன்வந்து அந்த தடை உத்தரவை நீக்கியிருந்தபடியினாலே இன்று அந்த இடத்திலே சில அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் காணப்படுகிறது. ஆனால் ஏனைய இடங்களில் ஏனிதில்லை. இதை பார்த்தால் மிகவும் ஒரு மோசமான விடயம். இவ்வாறு கல்லறைகளை கூட கல்லறைகளை கூட இடிக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய கேபினட் அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையிலே என்னை பொறுத்தளவிலே இது நீங்கள் வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தாத ஒரு அமைச்சராக இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய பாட்டனார் போன்றவர்கள் தமிழருடைய அரசியல் உரிமைக்காக எங்களுடன் சேர்ந்து நின்றவர்கள். இன்று இந்த கேபினட்டிலே பேசக்கூடிய இதை பேசக்கூடிய ஒரே ஒரு அமைச்சராக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மிக வெங்காயங்கள் மட்டும்தான். அவர்கள் வெங்காயங்கள் மட்டும்தான். அந்த வெங்காயங்களால் இதை பற்றி ஜனாதிபதியுடன் பேசுறதுக்கு மொழியும் தெரியாது, பேசுறதுக்கு முதுவெலும்பும் இல்லாதவர்கள். அதே போலதான் இவ்வாறாக இந்த கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி இந்த உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இவர்கள் தடையாக இருப்பார்களா இருந்தால் மக்கள் அணி அணியாக திரண்டு வருவார்கள். இரண்டால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது அனைவருடைய உரிமை. Also, I would like to raise one more thing in this house. A few hours ago, the vice president of the Crusaders for Democracy political party, which is a registered political party, vice president of the Crusaders for Democracy party, Mr. Nagulesh, was arrested by the Vellavali police and was produced in the Kalavanchikuri courts and has been remanded till the 7th of December, and he has been arrested under the Prevention of Terrorism Act. The government has given an assurance that the Prevention of Terrorism Act will not be used to arrest anybody, but the Prevention of Terrorism Act has been used to arrest somebody, and the reason that he has done, the crime that he has apparently that he has committed, is providing meals to those parents.
Honorable member, please wind up.
I am winding up. Whose children had died at war. So if providing food for the parents of those who have died at war is such a crime to be arrested under the PTA, he's also a vice president of a registered political party. We also have another parliamentarian, another person who was a former militant, who has come to the mainstream politics, who claims to have come to politics, who is a leader of a party, who is in parliament, who is accused of mass atrocities along with the Easter Sunday attacks. Has an investigation started under
the PTA? Please wind up. Please wind up.
I am winding up.
Please wind up.
I am winding up. Not just the PTA. Has even an investigation started? So, Honorable Minister, as a cabinet minister, I would like for you to raise this at the cabinet. Raise this at the cabinet. A political party's vice president has been arrested on the PTA when your government has given an assurance not to use the PTA. So, this is a serious problem. If memorialization is not allowed in the north and the east, there is no reconciliation. TRC will not work. You are talking about TRC on one hand, and on the other hand, you are arresting people who have come to the democratic fray. So please raise this matter in the parliament. Thank you.
Garu M. Rameswaram Mettuma, Garu.
உறுப்பினர் அவர்களே, நீங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் வேகமா சொல்லிடுறேன். முதல் விஷயம் வந்து இந்த நீர்வளங்கள் அமைச்சியின் ஊடாக சில ஃபாரின் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்திருக்கு, அதே மாதிரி டொமஸ்டிக் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸும் இருந்திருக்கு. இப்போ நீங்க சொன்ன இந்த வலச்சென்னை ப்ராஜெக்ட் கூட மாஸ்டர் பிளான்ல இருக்கு, ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டிங் கிடையாது. ஆனால் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளார இந்த டோனர் கோஆர்டினேஷன் மீட்டிங் வைக்கிறோம், அது எல்லா பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும் அழைப்பதில் இருக்கு. நீங்களும் அதில் கட்டாயம் வந்து கலந்துகிட்டா உங்களோட பிரச்சனைகளை அங்கே கொண்டு வர முடியும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் பொதுவாகவே சொல்லிடுறேன். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களும் இளைஞர்கள் தான், அவங்க ஒன்றும் வேற நாட்டை சார்ந்தவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஆதரவு இருந்தா அதையும் நாங்கள் எடுத்து கட்டாயம் பேசுவோம். இதில் கேபினெட்ல எடுக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, கட்டாயம் அனைத்து அமைச்சர்களும் இதில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பின்னால் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரி அவர்களும் இருப்பாரு, அவரும் தொடர்ச்சியாகவே ரீகன்சிலேஷனை பத்தி பேசியிருக்காரு. ஸோ கட்டாயம் நீங்க சொன்ன விஷயத்த நாங்கள் எடுத்து பேசுவோம், ஆனால் கடைசியில் கோர்ட்ஸ் தீர்மானிக்கும், அதே மாதிரி ஜுடிஷரி வில் டேக் ப்ரொசீடியர்ஸ்.
கரு ராமேஸ்வரம் மெத்துமா அபுதமாட வினாடி தொலகா காலியாக்தியனும்.
தேங்க்யூ. நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டு அமைச்சருடைய 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேசுவதற்கு சந்திரபாலகி உங்களுக்கு நன்றி கூறுவதோடு, இந்த அமைச்சின் சம்பந்தமாக அதே மாதிரி பெருந்தோட்டங்கள் சம்பந்தமாகவும் பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார்கள். பெருந்தோட்டத்தை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட 200 வருடங்கள் எங்களது மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுக்கு பெருவாரியான ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற மக்கள் பெருந்தோட்ட மக்கள். அந்த மக்களுடைய நிலைமைகள் இப்ப நீங்க எல்லாரும் பேசுற நேரம் சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவு குறைகள் இருக்கு அவங்களுக்கு, அதுக்கு யாரு காரணம்? ஒவ்வொரு முறை வந்த அரசாங்கங்கள் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த அரசாங்கங்கள் வந்து ஒவ்வொரு முறை வந்த நேரம் அந்த மக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மத்த மக்களுக்கு செய்யற மாதிரி அபிவிருத்திகளை கொண்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த குறையெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்காது. இப்ப இன்னைக்கு இதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொண்டமான் மட்டும் காரணம் இல்லை. ஏன்னா மக்கள் வாக்களிச்சு எங்களை அனுப்புறது வந்து அவரோட உரிமைகளை பேசி பெற்றுக்கொள்றதுக்கு, அதை வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொண்டமான நாங்கள் சரியா செஞ்சிருக்கிறோம். சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயாவுக்கு வாக்களிச்சு அனுப்புறாங்க, தனி நபராக இருந்தாரு. அன்னைக்கு அந்த மலையக மக்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கல, அன்னைக்கு அவரை ஓட்டு உரிமையை வாங்கி கொடுத்தாரு. ஆறுமன் தொண்டமான ஐயா 300,000 பேர்த்துக்கு பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அன்னைக்கு பிரதமராக இருக்கிற நேரம் 300,000 பேர்த்துக்கு அன்னைக்கு பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான அவர்கள் இன்னைக்கு அந்த காணி உரிமை 10 பேஜஸ் காணி உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொன்னாரு, நீங்க ஒரு மலையகத்தில் இன்னைக்கு ஒரு காணியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. நமக்கு எந்த நாள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு அரசியல் நடத்துறதால தான் இன்னும் மலையக மக்கள் இப்படியே இருக்கிறாங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தில் எந்தெந்த அரசாங்கம் இருக்குதோ அவங்களோட பேசி நம்ம செய்யக்கூடியதுகள் நிறைய வேலைகள் இருக்குது. அதை இன்னைக்கு ஜீவன் தொண்டமான அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நாங்க வந்து வருடம் 200 வருடங்கள் ஆகுது மலையகத்துக்கு, எங்க மக்களுக்கு இன்னும் காணி உரிமை இல்லை, வீட்டு உரிமை இல்லை, இன்னும் நாங்க உட்கடமை வசதி இல்லாம இருக்கிறோம்னு ஜனாதிபதி அதை ஏத்துக்கிட்டு தான் கட்டாயம் 10 பேஜஸ் காணி கொடுக்கணும்னு சொன்னாரு. நாங்க மலையகத்துக்கு வந்து 200 வருட விழாவை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் நாங்கள் கொண்டாடணும். கொண்டாடுற நேரம் பல அரசு தலைவர்கள் வந்தாங்க, வெளிநாட்டு அமைச்சர்கள் வந்திருந்தாங்க, வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தாங்க. அப்ப ஜனாதிபதி வந்து சொன்னாரு 10 பேஜஸ் காணி மலையக மக்களுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி கல்வியிலேயே அவர்களுக்கு கூடுதலான அபிவிருத்தியை உருவாக்கணும், கல்வி தான் மலையக மக்களுக்கு ஒரு முக்கியமான வழி அப்படின்ட்டு. இன்னைக்கு அதுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரம், நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் வருமானு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த நாடு இருந்துச்சு. இன்னைக்கு ஜனாதிபதி ஒரு நல்ல வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அதனூடாக மலையக மக்களுக்கு பல்வேறு வேலை திட்டங்களை உருவாக்கியிருக்கு. அதை சில பேர்த்துக்கு வேணா பொறுத்து கொள்ளாம இருக்கலாம். ஏன்னா 4 பில்லியன் காசு கொடுத்திருக்கிறது இந்த காணி உரிமைகளுக்காக, 10 பேஜஸ் காணிக்காக. எல்லாத்துக்கும் அந்த காணி போய் அடையணும், அதை குயிக்கா அந்த வேலை செய்யணுங்கிறதுக்கு பிரதமர் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தோட்டங்கள்ல இருக்கிற கிராமங்களை அதை அபிவிருத்தி செய்யணுங்கிறதுக்காக 10 பில்லியன் ரூபா கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தோட்ட உட்கட அமைச்சுக்கும் காசு கொடுக்கப்பட்டிருக்குது. சில பேர் சொன்னாங்க பேசுற நேரம் அந்த தோட்ட உட்கட அமைச்சுங்கிறது நுவரலியா மாவட்டத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு. அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா மாவட்டங்களுக்கும் வேலை செய்யறோம். காலிக்கு வேலை செய்யறோம், ரத்னபுரிக்கு வேலை செய்யறோம், கழுத்துறைக்கு வேலை செய்யறோம், நுவரலியா மாவட்டத்துக்கு வேலை செய்யறோம், கண்டி மாவட்டத்துக்கு வேலை செய்யறோம், முனராகலைக்கு வேலை செய்யறோம். அப்ப அந்த மினிஸ்ட்ரிக்கு வர்ற காசை வச்சு எல்லா பகுதியிலும் வேலை செஞ்சிருக்கோம். இப்ப 10,000 வீடு வந்துச்சு, இப்ப 4,000 வீடு சம்பந்தம் பேசப்பட்டுச்சு. 4,000 வீடு உண்மையிலேயே வந்து மறைந்த தலைவர் ஆறுமன் தொண்டமணியா போயிட்டு இந்தியாவில் அன்னைக்கு இருந்த சோனியா காந்தி அம்மையார்கிட்ட போய் பேசி வாங்கினாரு. அந்த வீடு வந்து மலையகத்துக்கு கொடுக்கப்பட்ட வீடு இல்ல, 50,000 வீடு வந்து வடக்கு கிழக்கு கொடுக்கப்பட்ட வீடு. தொண்டமணியா போயிட்டு சொன்னாரு வடக்கு கிழக்கு மட்டும் மக்கள் மட்டும் இல்ல, மலையக மக்கள் தான் ஒரிஜினல் இந்தியான்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் வடக்கு கிழக்கு கொடுக்கப்பட்ட வீடுல 4,000 வீடு கொடுத்தாங்க. அதுக்கு அந்த 4,000 வீடு கட்டுறதுக்கு இத்தனை வருஷம் போனிச்சு. அதுக்கான காரணங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நாங்க மட்டும் அதுல ஆட்சி செய்யல, மற்றவங்களும் இருந்தாங்க. அந்த 4,000 வீட்டுக்கு இந்திய அரசாங்கத்தில இருந்து அதுக்கு அனுமதி பெறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் கட்டமா கட்டி இப்ப இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்குது. அமைச்சர் திகாம்பரம் பேசுற நேரம் சொன்னாரு நான் நிறைய ஒவ்வொரு வருடங்கள் கட்டின, அது உண்மையிலே அவர் கட்டினார் இல்லையன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லா வீடுகளும் கட்டி கொடுத்தாரு. அதுக்கு ஏற்பாடு வந்த ஜீவன் தொண்டமான அமைச்சினூடாக அது முழுமையா நிர்மாணிக்கப்பட்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. 10,000 வீடு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் தான் வந்து கொடுத்தாரு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் கொடுத்த நேரம் எவ்வளவு? 9.5 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு. இன்னைக்கு உள்ள வீட்டு திட்டம் எவ்வளவு? 28 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு. அதை யாரையும் புரிஞ்சுக்கலையே. லேட்டு காரணம் என்ன? அப்ப அது உடனே இந்திய அரசாங்கம் உடனே இன்னைக்கு இந்திய அரசாங்கம் மாதிரி உடனே காசு கொடுக்கறது இல்ல. அதுக்கு ஒருபாடு இந்திய அரசாங்கத்தோட பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தணும். ஜீவன் தொண்டமான் பலமுறை அந்த அமைச்சர் இந்தியா வெளியுற அமைச்சரோட பேசினாரு, இங்க இருக்க தூதுவரோட பேசினாரு. அதுக்கு பிற்பாடு தான் 28 லட்சம் ரூபாய் அப்படி அந்த வீட்டு திட்டத்தை உருவாக்குனாங்க. இப்ப அன்னைக்கு வெளிவிவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்ற நேரம் நிதியமைச்சர் அவர்கள் அதுக்கான ஒப்பந்தத்தையும் கை சாத்திட்டு இன்னைக்கு அந்த வீட்டு திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஜீவன் தொண்டமான அமைச்சு எடுத்தோன்ன ஒரு பொற்காலத்தில் எடுக்கல. அந்த அமைச்சு எடுக்கிற நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காசு இருக்கல, கொரோனா காலம், நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு, அதை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் கட்டப்பட்ட வீடு இந்த வீடையும் அவர் ஒதுக்கல. அவ்வளோ வீடுகளுக்கும் தேவையான உட்கட்ட வசதிகளை செஞ்சாரு, கூரைகள் அழிக்க இருந்துச்சு அந்த வீடுகளை செஞ்சு கொடுத்தா அது மக்களுக்கு கையளிச்சுட்டு வர. இன்னைக்கு அவரோட அமைச்சினூடாக எடுத்த 8 மாச காலத்துல பல்வேறு வீட்டு திட்டங்களை உருவாக்கி இருக்கும். அண்மையில நானவளா கட்டப்பட்ட வீடு, ஜீவன் தொண்டமானால அடிக்கடி நாட்டப்பட்டி கட்டப்பட்ட வீடு, 10 கிராமங்கள் உருவாக்கி இருக்கணும். அது அன்னைக்கு ஒண்ணுதான் கையளிச்சிருக்கோம், இன்னும் 9 வீடு அமைப்பு திட்டங்கள் கொடுக்க இருக்குது. இப்ப இதுகள்லாம் வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரம் 9.5 லட்சம் தான், இன்னைக்கு முடிக்கிற நேரம் 28 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து மத்தவங்களும் யோசிக்கணும் என்னன்னா, இன்னைக்கு நாட்டில் உள்ள பொருளாதாரத்துக்கு சிக்கலுக்கு மத்தியில தான் இந்த வேலை திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இப்ப சில பேர் சொன்னாங்க என்னன்னா, இந்த ஜனாதிபதி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க. அந்த ஜனாதிபதி மேல பிரதமருக்கான நம்பிக்கை இருக்கிறதான அவரோட அமைச்சர்கள் நீங்களும் அமைச்சரா இருந்தீங்க, அமைச்சரா இருந்து வேலையும் செஞ்சீங்க. ஜனாதிபதியை போயிட்டு நைட்டுக்கு சந்திக்கிற நேரம் நம்பிக்கை இருக்குது, காலையில பாராளுமன்றத்துக்கு வந்து பேசுற நேரம் அவர் மேல நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு நாட்டில் யாராரு எப்ப எப்ப இருக்கிறாங்களோ அவங்களோட தேர்ந்து மலையக மக்களுக்கு என்னத்தை செய்யணுமோ அதைத்தான் நம்ம உருவாக்கணும். அதை தொண்டமான்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இல்லாட்டி இன்னைக்கு யாருக்குமே இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்காது, அன்னைக்கு நமக்கு ஓட்டு உரிமையை கொடுக்கலையே. பிரஜா உரிமை வாங்குற நேரம் யாராரு பாராளுமன்றத்தில் இருந்து அன்சாட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஏன்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் மலையக மக்களுக்கு வந்து எதையுமே உடனடியாக கொடுக்கல. இப்ப முன்னாள் காணி அமைச்சர் இருக்கிறாரு, அவர் 7 பேச்சஸ் கொடுத்தாருறாங்க இல்லைன்னு சொல்லல. இப்ப அதுலயே மத்தவங்க கொடுத்தது தானே அதுல இல்லைங்கிறாங்க. இப்ப நாங்களும் அதை வரவேற்கிறோம். அவராவது அன்னைக்கு அமைச்சரா இருக்கிற நேரம் மலையக மக்கள் மேல அக்கறை கொண்டு 7 பேச்சஸ் காணியை உருவாக்கி அந்த மலையக மக்களுக்கு வீடு கட்டுற நேரம் கொடுத்திருக்கிறாரு. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் 10 பேச்சஸ் ஆக்கி இருக்காரு. நாங்க ஏன் 10 பேச்சஸ் கேட்டோம்? அதை 176,000 மேற்பட்ட வீடுகள் தேவை எங்களுக்கு. இப்ப இந்திய அரசாங்கம் 4, 10, 14,000 வீடு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் வர்ற நேரம் 1,000 வீடு தான் ஒரு வருஷத்துக்கு கட்டலாம், அதுவும் லோன் வீடு தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த 1,000 கட்டுற நேரம் 176,000 வீடு கட்டுறதுக்கு எத்தனை வருடங்கள் போகும்? அப்ப அதனாலதான் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, 10 பேச்சஸ் காணி உரிமையோட வாங்கி கொடுக்கிற நேரம் அரசாங்க வீடுகள் வரும், இந்தியா வீடுகள் வரும், கட்டக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மலையகத்துல சில பேருக்கு இருக்குது, அவங்க கட்டிக்கிடுவாங்க. அப்ப எதிர்கால இந்த நிலைமைகள் மாறும். இன்னொன்னு, பெருந்தோட்ட கம்பெனிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். ஏன்னா பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னன்னைக்கு வேலைக்கு போயாச்சு, அவங்களுக்கு அந்த நாள் சம்பளத்தை கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சு நினைக்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்கறது அரசாங்கம், மின்சாரம் கொடுக்கறது அரசாங்கம், ரோடு போட்டு கொடுக்கறது அரசாங்கம், வைத்தியசாலை செஞ்சு கொடுக்கறது அரசாங்கம், இந்த அவ்வளவு வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அவங்களுக்குள்ள வேலையை மட்டும்தான் வாங்கணும். இந்த நிலைமைகளை மாறணும். அதுக்குதான் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஜனாதிபதியோட பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறாரு. அதுக்கு எதிர்காலத்தில் சாதகமான பதில் வரும். எங்களுக்கு ஆசை இருக்கு சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னு. அதை ஆக்கணும்னா அந்த காணிக்கு அவங்க தான் சொந்தக்காரங்களை வரணும், அதுக்காக வெளியாரு கொண்டு போய் கொடுக்க இல்லாது. இதெல்லாம் சில பேர் தெரியாம தான் சொல்றாங்க. என்னன்னா, உடனே பிரிச்சு கொடுத்தா அது யாரு வருவாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காடு இத்தனை வருடம் காலமா 200 வருடங்கிறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு நல்ல ஒரு பொறிமுறைகள் இருக்கணும்.
அதீவன்
செஞ்சிட்டு வராரு. முதல்ல சொன்னாங்க என்னன்னா, மாகாண ஜீவன் தொண்டமான அமைச்சுக்கு கல்வி சம்பந்தமான காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு அவர் அந்த காசு கேட்டிருந்தாரு. அதை வந்து அந்த அமைச்சுக்கு, தோட்ட உட்கட்ட அமைச்சுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் செய்யறது கொடுத்திருக்கிறாங்க. மாகாணத்தில் கல்வி அமைச்சராக இருக்க நேரம் அரசியல் தலையீடு இருந்துச்சு நிறைய பேர் சொன்னதுன்னு சொன்னாங்க. நான் மாகாண கல்வி அமைச்சராக 2 வருஷம் இருந்திருக்கேன். அந்த காலத்தில் தான் மத்திய மாகாணத்தில் சிறந்த பெறுபேறுகள் வந்திருக்குது. எந்த அரசியல் தலையீடும் இல்லை. அதுக்காக சோம்பேறிகளை நாங்கள் தூக்கி வச்சு தாளாட்ட இல்லாது. ஏன்னா அந்த சொன்னவங்களும் எல்லாரும் என்னோட அந்த நேரம் இருந்திருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அந்த நேரம் என்னன்னா, மலையக மக்களுக்கு இன்னைக்கு தேவை கல்வி தான். அது யார் யார செய்யக்கூடிய திறமையான இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் நிர்வாகத்தை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்குது? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா, சில பேத்துக்கு வேணா, சில சோம்பேறிகளுக்கு வேணா அந்த இதுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இடமாற்றம் வந்தோட அரசியல் ரீதியா மாற்றிட்டாங்க. எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. நம்ம சமூகத்தோட வளர்ச்சியே கல்வி தான். அதுக்குதான் நாங்க பலமுறை உங்கள்ட்ட சொல்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம், செஞ்சாதான் மலையகத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதுக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தயாராக இருக்கிறாரு, அதுக்கு சில தலைவர்களும் தயாரா இருக்கிறாங்க. இப்ப சில பேர் குறை சொல்றதால நமக்கு எதுவுமே நடக்க போறதில்ல. நம்மளை பொறுத்தளவுல மலையக மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசி செய்யணும். அதுக்கு இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள், ஜனாதிபதி வேணும் மற்றவங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை ஜனாதிபதி மேல எங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது. மலையக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்னு, அதனாலதான் நாங்க அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை ஏற்று நாங்க இன்னைக்கு அவரோட நாங்க கூட இருக்கிறோம். ஏன்னா 4.5 வருஷம் அவரோட இருக்கிற நேரம் ஜனாதிபதியே நல்லா இருந்துச்சு. இப்ப அவருக்கு அமைச்சு கொடுக்கல, அதனால வேண்டி அவங்க கேட்டதை செஞ்சு கொடுக்கலன்னா சில பேத்துக்கு அது எல்லாத்துக்கும் இல்ல மலையக, சில பேத்துக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை ஜனாதிபதி நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் நாங்க ஜனாதிபதிக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா மத்த இது கூட மலையக மக்களுக்கு ஒரு படி மேலதமா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு நாங்க
ஜனாதிபதி
அதே மாதிரி அமைச்சர் ஜீவன் தொண்டமான அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அவரது அமைச்சின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் நிச்சயமாக எல்லா மாகாணத்துக்கும் சென்றடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் நினைச்சு, அதே மாதிரி ஜனாதிபதியோட பேசி இவ்வாறான நிதிகளை பெற்று குறநிறைகள் இருக்கலாம், இருந்தாலும் அவர் முயற்சி தான் இன்னைக்கு வெற்றி அளிச்சிருக்குது. அவருக்கும் நன்றி கூறி விடப்படுகிறேன்.
එක
විනාඩියක් විතරක් දෙන්න මේකට සම්බන්ධ කාරණයක්. දැන් මේ වතුකරේ ජනතාවගේ ඉඩම් අයිතිය ගැන කිව්වා. මම කියන්න කැමතියි පසුගිය යහපාලන ආණ්ඩුවේ ඉඩම් ඇමතිවරයා හැටියට මම පත් වුණාට පස්සේ දිගම්බරම් ඇමතිතුමයි නවීන් දිසානායක ඇමතිතුමයි මමයි සාකච්ඡාවක් පවත්වලා ඉඩම් අමාත්‍යාංශයෙන් අර නිවාස පර්චස් හත ලැබිච්ච අයට එවෙලම ඉඩම් ඔප්පුව දෙන වැඩසටහනක් ආරම්භ කරා. මම වර්තමාන ජනාධිපතිතුමා අගමැතිතුමා හැටියටත් එවකට හිටපු ඉන්දිය මහ කොමසාරිස්තුමත් එක්ක ඒ ප්‍රදේශවලට ගිහිල්ලා යතුර බාර දෙනකොටම සින්නක්කර ඔප්පුවක් ඔවුන්ගේ අතට දෙන්න පිළිගත් නීතියානුකූල ඔප්පුවක්. ඒකට බැංකු ණය ගන්න පුළුවන්, පාසලට දරුවෝ ඇතුල් කරන්න පුළුවන්, සීරුප දේවල් පුළුවන්. ඒ වගේම මම අවසාන තප්පරේ කියන්න ඕන, ඒ ඔප්පුව ලැබුණාම වතුකරේ ජනතාව බොහොම සන්තෝෂයෙන් බොහෝ දෙනෙක් කිව්වා අද තමයි අපිට නියම පුරවැසි භාවය ලැබුණු දිනේ හැටියට සලකන්නේ කියලා. ඒ නිසා ඒක ඉදිරියට ඉඩම් අමාත්‍යාංශෙත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉදිරියට ගෙනියන්න කියලා ඉල්ලා හිටිනවා ජනාධිපතිතුමත් බොහොම කැමැතියි මේ වැඩසටහන.
බොහොම ස්තුතියි. කරු ජීවන් තොණ්ඩමන් මැතිතුමා.
Honorable member, I would just like to repeat what I mentioned. I did not say that deed was not given. With the deed that was provided here, I mentioned certain places there were permits, certain places there were deeds, which minister clarified and we left it at that. But his member from his party had criticized, saying that no, we are lying. That is why I had to bring out details. The specific deed that was tabled in Parliament, and I'm happy that it's been tabled, which is under Bridwell, that deed is right now under scrutiny by the courts, by Bhagwantalawa Plantation. And this is not my doing. This is an issue we are dealing with because people have not received that conformity yet. But we are willing to speak to you, Honorable Member, and see how we can take this.
Thank you very much.
Thank you.
Honorable Velukumar, you have 14 minutes.
Gaurava Sabaikku Thalamai Thaangum Uruppinar Avargale, Indru 2024-ukkuriya Varavu Selavu Thittathinudaiya Neervalangal Mattum Thotta Utkattamaippu Amachinathu Vidayangal Thodarbaga Pesuvatharku Idamalithamaikku Nandri. Kurippaga இந்த 9வது பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த 9வது பாராளுமன்றத்திற்குரிய அரசாங்கத்திலே, அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே, கபினட்டிலே இந்திய வம்சாவளி மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கபினட் அமைச்சொன்று ஒதுக்கப்படாமல் இருந்தது. அதன் போது நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டினோம், இராஜாங்க அமைச்சினை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களினுடைய மக்களினுடைய தேவைகளை அடைவது என்பது மிக சிரமமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அவை அது மிகுந்த இதய சுத்தியோடு நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எங்களுடைய சமூகத்துக்கு, மலையக சமூகத்துக்கு கேபினட்டிலே ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு கேபினட் அமைச்சொன்று இந்த 9வது பாராளுமன்றத்திற்குள்ளேயே மீள கிடைப்பதன் மூலம் எங்களுக்குரிய அந்த உரிமை, அந்த உரித்து கிடைக்க பெற்றிருக்கின்றமை பெருமை அளிப்பதாக இருக்கின்றது என்பதை ஆரம்பத்திலேயே நான் குறிவைக்க விரும்புகின்றேன். அதே போல அந்த அமைச்சு பாராளுமன்றத்திலே வயதிலே குறைந்த ஒரு அமைச்சராக எங்களுடைய சமூகத்திலிருந்து இருப்பது இரட்டிப்பு பெருமையானதாக காணப்படுகின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். கரு சபாபத்துமணி අපි දන්නවා ශ්‍රී ලංකාවේ වතුකරය පිළිබඳ කතා කරනකොට හැම ශේත්‍රේම අපි දන්නවා මේ ශේත්‍රේට නැත්තම් මේ ජනතාවට කුඩම්මගේ සැලකිල්ල තමයි තියෙන්නේ කියන එක මුළු රටම දන්න කාරණාවක්. වතුකරයේ ඒ ජනතාවගේ ඒ ප්‍රදේශවල සංවර්ධනය සඳහා වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයක් වෙනම මම දන්නා තරමේ 1994 වර්ෂයේදී ඒ අමාත්‍යාංශයක් වෙනම පත් කරා. ඒ අමාත්‍යාංශයක් වෙනම පත් කිරීමෙන් බලාපොරොත්තු වුණේ මේ අඩු සංවර්ධනයේ තියෙන මේ ප්‍රදේශය වේගවත් සංවර්ධනයකට ගෙන ඒම. ඒ වුණාට අපේ රටේ අපි දන්නවා අපි දෙයක් ආරම්භ කරන පරමාර්ථයෙන් ආරම්භ කරන ඉලක්කයෙන් නෙවෙයි ඒක කටයුතු වෙන්නේ. ඒක එම් පිටිම අනිත් පැත්ත රිවර්ස් එකට තමයි වෙන්නේ. ඉතින් මේ වටු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශය එම් පිටිම දේශපාලන අවශ්‍යතාවය සඳහා ඒ අමාත්‍යවරු ඉටපු අමාත්‍යවරු පාවිච්චි කිරීම නිසා අර ජනතාවට සාමාන්‍යයෙන් ලැබුණු ඒ සංවර්ධනයවත් නොලැබී යෑමේ තැනකට තමයි මේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයෙන් උනේ. ඒ කියන්නේ මේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයක් දීලා ජාතික අමාත්‍යාංශය වලින් එන කිසිම ප්‍රතිපාදනයක් වතුකරයේ තුලට ලැබීමේ අවස්ථාව වලක්වලා දැම්මා. පාසල වෙන්න පුළුවන් අධ්‍යාපන අමාත්‍යාංශයෙන් බලා ගන්න ඕනේ. ඒ වගේම ජල සම්පාදනය වෙන්න පුළුවන් ජල සම්පාදන අමාත්‍යාංශයෙන් බලා ගන්න ඕනේ. සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් බලා ගන්න ඕනේ. මේ වගේ සියලු අමාත්‍යාංශ අපි ගත්තාම ඒ අමාත්‍යාංශ වල ඒ කාර්යයන් මේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයට ගෙනල්ලා සොච්චමක් එකකට වෙන් කරලා ඒ අමාත්‍යාංශයෙන් සියලුම මේ ජාතික අමාත්‍යාංශ මේක ඇතුළට එන්න බැරි වෙන්න වළක්වාගත් ක්‍රමයක් තමයි මේ අමාත්‍යාංශය අර අදාගත්තේ. ඒ හින්දා අපි ගත්තාම අදත් සෞඛ්‍ය අංශය ගත්තාම වතු ඒ හොස්පිටල්ස් කියන එක එහෙම නැත්නම් ජාතික මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශින් ඒ ප්‍රතිපාදන වෙන් කරන්නේ නැති ඒ අපි දකිනවා වතු ඒ හොස්පිටල්ස් අපි දකිනවා. ඒ වගේම තමයි අපි ගත්තාම සමස්තයක් වශයෙන් මම දැක්කා උදේ ගරු ජීවන්තොණ්ඩමන් ඇමතුමා ගරු රවුෆ් හකීම් ඉටපු ඇමතුමාට උත්තර දෙනකොට කිව්වා 95% පමණ ජල ලබා දීලා තියෙනවා මේ රට තුල කියලා. ඒ වුණාට අපි දන්නවා වතුකරේ ගත්තාම වතුකරේ නල ජල ලබා ගැනීමේ ලැබෙන ප්‍රතිශතය අපි ගත්තාම ඉතාමත් අඩු. එහෙම නැත්නම් අපි නැහැ කියන
තරම. ගරු ජීවන්තොණ්ඩමන් මහත්තයා
වතුකරේ යස්
ගෞරව උරුපිනර් අවர்களே நான் தாய்மொழி தமிழ்ல பேசுறேன். சரி நீங்க சொன்னது மொழிபெயர்ப்பு கரெக்டா பண்ணிருந்தா நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், 60.4% மக்கள் இந்த நாட்டு ஜனத்தொகைக்கு பைப் போன் ஓட்டு, 95% மக்களுக்கு வந்து ஆக்சஸ் டு ஓட்டு. அதுதான் கொஞ்சம் கிளாரிஃபை
பண்ணலாம்.
ඒ ප්‍රතිශතයක් ලබා දෙනකොටම රටේ ජනතාව නල ජල ලබා ගන්නකොට අපි වතුකරය ගත්තාම ගරු සභාපතිතුමනි ඔබතුමාත් දන්නවා ඒ වතුකරය තුළ ජීවත් වෙන ජනතාවට ලැබෙන මේ ජලය ලබා ගැනීමේ තියෙන පාසුකම් මොකක්ද කියන එක. එතන මම මෙතනදී මම විශේෂයෙන්ම මම ඉදිරිපත් කරන්නට උත්සාහ කරන්නේ මේ වතු යටිතල පාසුකම් කියන පොංචි අමාත්‍යාංශයක් ප්‍රාදේශීය අමාත්‍යාංශයක් ඇති කරලා ඒකට හැම අවුරුද්දෙම පොඩි සොච්චමක් වෙන් කරලා මේ ජාතික අමාත්‍යාංශය එන ඒ ප්‍රතිපාදන වළක්වගෙන තමන්ගේ විශේෂයෙන්ම නුවරඑළිය දිස්ත්‍රික්කය අදාළ කරගෙන ඒ දේශපාලන තමන්ගේ උමනා ඉෂ්ට කරගන්න මේ අමාත්‍යාංශය පාවිච්චි කරපු නිසා රටේ ජාතික මට්ටමින් ආපු සංවර්ධන කිසිම දෙයක් අපේ ඒ වතුකරේ ජනතාවට ලැබුණේ නැහැ. ඒකට හොඳ උදාහරණයක් තාම තියෙනවා. දැන් මෙවර ගත්තාම අපි මෙවර වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයේ මේ මුදල් වෙන් කිරීමේදී පාසල් සඳහා ස්මාර්ට් ක්ලාස් රූම් වලට මේ ප්‍රතිපාදනයක් වෙන් කරලා තිනවා. හොඳයි, ස්මාර්ට් ක්ලාස් රූම් ලැබෙන්න ඕනේ. ඒකට අපි බලාපොරොත්තු වෙන්නේ අධ්‍යාපන අමාත්‍යතුමනි, අධ්‍යාපන අමාත්‍යාංශය අර අධ්‍යාපන ජාතික අමාත්‍යාංශය අර අපේ පාසල් වලට ඒ ප්‍රතිපාදන ලැබෙන්න ඕනේ. මේ වතු යටිතල පාසුකම් කියන එක ප්‍රාදේශීය මේ අමාත්‍යාංශයකට මේක ගෙනියලා දාලා අපිව වෙන් කරන්න එපා. අපිව මේ කොනකට දාන්න එපා. කියන එක තමයි අපි කියන්නේ මේ 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 අමාත්‍යාංශයරා. ඒ වගේම තමයි සෞඛ්‍ය ගත්තාම. සෞඛ්‍ය ගත්තාම තාම වතුවල අපි දකිනවා මේ දොස්තරවරු නැති කොටසක් තාම දොස්තරවරු ඇතුළත සේවය කරන ප්‍රදේශයක් බවට පත් වෙලා තියෙනවා.
நேரம் குறைவா இருக்கனால நான் இது என் டைம்ல தான் பேசுறேன், கவலைப்படாது. நேரம் குறைவா இருக்கனால எனக்கு தெரியாது நீங்க இந்த மினிஸ்ட்ரி தேவையில்லாத மினிஸ்ட்ரி அது நீங்க ஒரு பெரிய ஸ்பீச்சை நீங்க தயார் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லிடுறோம். உங்க பின்னால் உட்காந்துருக்கவர் வந்து அவர் உரையில சொன்னாரு, இந்த அமைச்சு இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமே, இந்த அமைச்சு தான் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமேன்னு சொன்னாரு. நீங்க வேற மாதிரி சொல்றீங்க, சரி அது வேற விஷயம், அதை விடுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். எந்த நாட்டை எடுத்தா கூட அங்க ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகம் இருந்தா இல்லாட்டி ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம் இருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு அமைச்சு இல்லாட்டி ஒரு துறை உருவாக்குறது சகஜம். இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நானும் நீங்க சொல்றது முழுமையா ஒத்துக்கிறேன், நம்மளும் இளைஞர்கள் தான், நம்மளுக்கு வர வேண்டிய வரப்பிரசாதங்கள் அனைத்தையுமே சுகாதார அமைச்சு கல்வி இல்ல அப்படிதான் பேசுறேன்.
ගරු වෙල්කුමාර මන්තුමා,
මගේ වෙලාව ගරු සභාපතිතුමනි ලබා
කාලය සීමිතයි, හවස වස්වරු 6 දක්වා විතරයි. ඒක නිසා ඔකේ ඔකේ නෝ ප්‍රොබ්ලම්.
එඳ නැවතත් මම මතක් කරන්නේ ජාතික අමාත්‍යාංශවල ප්‍රතිපාදන, එව නැත්තම් ජාතික අමාත්‍යාංශවල ක්‍රියාවලිය මේ වතුකරයට ලැබෙන ඒ මාර්ගය අපිට ඒ මාර්ගයේ අපි විවෘත කරගන්නට අවස්ථාව ලැබෙන්න ඕනේ කියන එක මම නැවතත් ඇමතුමාට මතක් කරලා දෙනවා. සාමාන්‍ය ප්‍රී ස්කූල් එකවත් සාමාන්‍ය අමාත්‍යාංශය අරා ලබා දෙන එක වතුකරේ අපි දැක්කොත් වතුකරේ තුලට එන්නේ නැහැ. ඒකත් දාන්නේ මේ 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 ස්ටේට් ඉන්ෆ්‍රාස්ට්‍රක්චර් කියන මිනිස්ට්‍රිය ඇතුළට තමයි ඒකත් දාන්නේ. එඳා මම ඇමතිතුමාට ලබා දෙන්නේ මේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයට අදාළ වැඩ කොටස අපි ගෙනියනවා ඇරෙන්ට. අනිත් ජාතික අමාත්‍යාංශවල වැඩ කොටස සරගෙන ඒ ප්‍රතිපාදන ලැබීම නතර කර ගැනීම නෙවෙයි කියන එක මම මතක් කරලා දෙනවා. විශේෂමාග වන්දු இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு தொடர்பாக எனக்கு முன்னாள் உரையாற்றிய கௌரவ உறுப்பினர் ராமேஸ்வரனாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதன் மூலம் எங்களுடைய மக்களின் தேவைகளை நாங்கள் வந்து அடைந்து கொள்ள முடியும், உரிமைகளை அடைந்து கொள்ள முடியும் என்பதை முன்வைப்பதை நாங்கள் வந்து வரவேற்கின்றோம். நாங்கள் ஒற்றுமையான அந்த செயற்பாட்டின் ஊடாக தான் அடையலாம் என்பது உண்மை. அவே நான் சில காரணிகளை நான் வந்து கேட்கின்றேன். தற்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் 2024 இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு வரவு செலவு திட்டத்தின் மூலம் இப்போது இருக்கின்ற கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இப்போது இருக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படுதல் வேண்டும். நீண்ட கால அடிப்படையிலான ஒரு தூர நோக்கொன்று இதிலே தெரிய வேண்டும். அவை அந்த அடிப்படையிலே இப்போது இருக்கின்ற மக்களினுடைய எங்களினுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை தான் இந்த நாட்டின் இந்த பொருளாதார சீரழிவோடு பொருளாதார வீழ்ச்சியோடு விலைமட்டங்களினது அதிகரிப்போது மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத, அன்றாட உணவு தேவைகளை செய்து கொள்ள முடியாத, பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பிக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த தோட்ட மக்களினது கூலியானது சம்பள சபை மூலம் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அவை அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் அமைச்சின் கீழ் வருகின்றது, அரசாங்கத்தின் கீழ் வருகின்றது. தனியார் துறையினது கூலியினை சம்பளத்தை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாவிட்டாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இப்போது ஒரு வழிகாட்டியாக, ஒரு குறிகாட்டியாக ஏன் ஒரு முன்மொழிவு ஒன்றை சம்பள உயர்வு தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் செய்திருக்க முடியாது என்பதனை நாங்கள் கேட்கின்றோம். அவை இன்றைய இந்த பிரச்சனை நோக்கப்படவில்லை, மக்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவை இதனை செய்கின்ற போது நாங்கள் அதற்கு ஒற்றுமையாக கை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த காணி உரிமை வளங்கள் தொடர்பாக 4 பில்லியன் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் வாசிக்கின்றேன், இதன் ஆரம்ப கட்டமாக ரூபாய் 4 பில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். லபாதி மட்டும் பலாபுரத்து வேணுமா? ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் என்பதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒழிய அந்த நிதி எந்த ஒரு இடத்திலும்
காணப்படவில்லை.
அதிலிருந்து உண்மையாக இதய சுத்தியோடு இந்த மக்களுக்கான காணி உரிமை வழங்கல் தொடர்பாக இந்த அரசாங்கத்திற்கு இதய சுத்தியோடு ஒரு செயற்பாடு இல்லை என்பதை நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதனை இதய சுத்தியோடு செய்கின்ற போது நாங்கள் சேர்ந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நாங்கள் இங்கே இந்த மத்திய மாகாணத்தினுடைய கந்துரட்ட அந்த அபிவிருத்தி தொடர்பாக கூறப்பட்டிருப்பதிலே எங்களுக்கு தெரியும். வந்து அங்கே கிராமம் கிராமம் என்பதுதான் கூறப்படுகின்றதே ஒழிய தோட்டம் என்ற சொல் வந்து குறிப்பிடப்படவில்லை. எனக்கு தெரியும் 87 அந்த உள்ளூராட்சி மன்ற சட்டத்திலே அந்த தோட்டம் என்ற சொல் இல்லாததன் காரணமாக அந்த அபிவிருத்திகள் தடைப்பட்டிருந்தன. அவை அந்த முன்மொழிவும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதோடு எங்களினுடைய பெருந்தோட்டங்களிலே இருக்கக்கூடிய பெருந்தோட்டங்களிலே இருக்கக்கூடிய பாதைகள் பாலங்கள் அதே போல பொது இடங்கள் இவை அனைத்தும் இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டத்திற்கு கீழ் பொது தேவைகளுக்கான இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவை வர்த்தமானியிலே அறிவிக்கப்படலாம். அவ்வாறு அறிவிக்கப்படுகின்ற போது அதனுடைய அபிவிருத்திக்கான நிதிகளை பெறுவது இலகுவாகின்றது. அத்தகைய ஒரு முன்னோக்கிய செயற்பாடை செய்கின்ற போது அதற்கு நாங்கள் இருகரம் தூக்கி அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியும். இறுதியாக மலையகத்தினுடைய அபிவிருத்தியினுடைய அடித்தளமாக ஒரு நிறுவனம் அவசியம் மலையக அபிவிருத்திக்கான அதிகார சபையை நாங்கள் கடந்த அரசாங்கத்திலே நிறுவியிருந்தோம். ஆனால் அந்த நிறுவனத்திற்கு இங்கே வெறுமனே 23 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்ற நிலையிலே வெறும் 5 மில்லியன் மாத்திரமே மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தொகையாக இருக்குவது மலையகத்தினுடைய அந்த அபிவிருத்தி தொடர்பான கரிசனை அல்லது ஒரு நீண்ட கால பார்வையிலே இந்த மலையகத்தை கட்டியெழுப்புவது தொடர்பான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துவதை வந்து முன்வைக்கப்படாத தவறவிடப்பட்டதாக இருக்கின்றது. அவை அந்த மலையக அதிகார சபையை கட்டியெழுப்பி அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதனை மேம்படுத்துகின்ற போது அதற்கு மக்களின் சார்பாக சமூகத்தின் சார்பாக நாங்கள் ஒத்துழைத்து முன் செல்லப்படுகிறோம். அதே போல முடிக்கின்றேன். அதே போல இந்த நுவரெலிய மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல பல தடவை குறிப்பிட்டீர்கள், இளைஞராக இருந்து அமைச்சு பதவியில் இருக்கின்றீர்கள் பெருமை. அவை முன்னோக்கி எங்களினுடைய சமூகத்தின் முன்னேற்றம் காரணமாக நுவரெலிய மாவட்டத்திலே வருகின்ற சாராய கடைகளை நிறுத்துவீர்களாக இருந்தால் அது வரவிடாமல் தடுப்பீர்களாக இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.
நன்றி.